அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. 160 மைஸ்கிரீன் தனது 199வது பதிவான ஜயா தேனூர் விடுதி என்கிற கட்டுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. மூரார்பாது கிராமம். காலம் 1950களில். மூரார்பாது எப்படி இருந்திருக்கும் என கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. மாலை சூரியன் மறைந்தால் ஊரே அடங்கி போயிருக்கலாம். ஊரே என்றால் 200-300 குடும்பங்கள் எல்லாம் இல்லை, ஒரு 20 அல்லது 30 குடும்பங்கள் இருக்கலாம். மின்சாரம் ஊருக்கு கிடைக்காத காலம். மூரார்பாது பிரதான சாலை மாட்டு வண்டிகளின் சாலையாக இருந்திருக்கலாம். ஊரில் வீடு கட்டி வாழ்ந்த குடும்பங்களை விட தங்கள் உழவு செய்து வாழ்வாதாரம் கண்ட காடு கழனிகளில் குடிசை வீடு கட்டி வாழ்ந்த குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கும். நாம் இப்போது பேருந்து நிறுத்தம் என புழங்குகின்ற இடத்தில் தன் குடும்பத்தாருடன் 1950களில் வந்தவராக திரு மாணிக்க முதலியார் இருக்கலாம். மாணிக்க முதலியார் ரிஷிவந்தியம் என்கிற ஊரை பூர்வீகமாக கொண்டவர். மூரார்பாது வந்ததும் அவர் இறங்கி தனக்கான குடிசை அமைத்த இடமுமே மூரார்பாதுவின் தற்போதைய பிரதான இடமானது எப்படி என்றும், நம் மக்கள் மனதில் மாணிக்க முதலியார் கடை ஷண்முகம் இட்லி கடை எனவும் பெயர் பிடித்தது எப்படி என சுவாரஸ்ய கற்பனைகளுடன் பயணிக்கிறது இக்கட்டுரை. 1950களில் ரிஷிவந்தியம். மாணிக்க முதலியார் ராஜாமல் எவ்வள நீ நம்பி வா, அங்கே நிறைய பாய்மாருங்க இருக்காங்களாம், எல்லாம் தங்கமான ஆளுங்களாம். ஊரில் குறைஞ்சது 20-30 தலைக்கட்டு இருக்குமா, விவசாயம் தான் பெருசு அங்கே என்றார் ராஜமாலிடம் மாணிக்கத்தேவர். எல்லாம் சரிதான் சாமி, ஏதோ போனோம் வந்தோன்னு பரவாயில்ல, கூத்து பார்க்க போன ஊருக்கு ஊடால பார்த்த ஊரையே புழக்க வழி தேடுற ஊராக்கிக்கணுமான்னு தான் ஒரே யோசனையாக இருக்குது. எல்லாம் சரியாக வருமா என கவலை வார்த்தைக்கு கொடுப்பார் ராஜாமல். அட எல்லாம் சரியாக வரும், நம்ம பையன் சண்முகம் அப்புறம் வீட்டுக்கு வந்த மவராசி பழனியம்மா இருக்குல்ல, என்ன உனக்கு கவலை, சட்டு புட்டுன்னு சாமானை எடுத்து கட்டு என்பார் மாணிக்க முதலியார். இனி நான் சொல்லியா என் சாமி நீ நிற்க போகிற, போகிறதுன்னு ஆகிப்போச்சு, அந்த ஊர் பேர் தான் சொல்லேன் என கிளம்ப தயாராகி விடுவார் ராஜாமல். எனக்கு தெரியும்டி, நான் எங்கனை கூட்டாலும் நீ மறுக்குவா போகிற என பாத்திர பண்டம் போட்ட சாக்குப்பையை வாழினார் கொண்டு இருக கட்டுவார் மாணிக்க முதலியார். எப்பா அம்மா நம்ம போகிற ஊர் பேர் கேட்டுச்சே என்பார் அவரது மகன் சண்முக முதலியார். அட நீங்கள் வேற, மாமா ஊர் பேரை நாக்கில் வச்சுக்கிட்டா வஞ்சனப்ப செய்கிறாரு என்பார் அவரது புது மருமகள் பழனியம்மல். ஊர் பேர் தொண்டையில் இருக்குது, வாய்க்கு வரமாட்டேங்குது என்கிற மாணிக்க முதலியார். எப்பா மாடுகளுக்கு நல்லா தீவனம் தண்ணி காட்டியா, சும்மாவா அந்த ஊருக்கு போய் சேரவே ஆற பொழுது ஆகிடும் என்பார். ஆ ஊர் ஊர்னு சொல்கிறீங்களே தவிர ஊர் பேரை சொல்ல காணோம். சரி இந்தா இந்த ஆவணி வந்தால் ஐயாவுக்கு 50 வருஷத்தோடுன்னு நினைக்கேன், வயசாயிட்டுல மறதி வரதானே செய்யும், சரி விடுங்க. பெரிய சீமையில் இல்லாத ஊர், அதுக்கு ஒரு பெத்த பேர் என்கிற ராஜம்மா பையன் சண்முகம் பக்கம் திரும்பி, தம்பி அந்த ஆட்டுக்கல்லையும் அம்மிகள்லையும் மறந்துடாதப்பே என்பார். சட்டன ராஜம்மா பக்கம் திரும்பும் மாணிக்க தேவர், அட என்ன சொன்ன, வயசாயிட்டா, எனக்கு மறதியா, உன்னை கண்ணாலம் கட்டி தரையில் எனக்கு ஒரு ஜோடி உழவு மாடும் ஒரு பசுமாடும் 10 மூட்டை நெல்லும் 100 ரூபா ரொக்கமும் தரேன்னு சொன்னீங்களே, எங்கடி அதெல்லாம் என்பார். ஆ எந்த உரைக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும், பஞ்சம் பழிக்க பாய்மாருங்க ஊருக்கு போகிறோம்னு சொல்கிறாரு, ஆனால் ஊர் பேரை மட்டும் சொல்ல மாட்டுறாரு என பழிப்பு காட்டுவார் ராஜாமல். அட இது என்னடா ஆரோதனையாக போச்சு, அது சாதாரண பேர் இல்லை புள்ள, அது வந்து அந்த பேரே நம்ம சீமையில் இல்லாத பேர் என்கிற மாணிக்க முதலியார் ராப்பூரா யோசித்து கொண்டே இருப்பார். அதிகாலையில் மாடு வண்டி பூட்டி சம்சாரிக்க தேவையான அத்தனை பொருள்களையும் வண்டி ஏற்றி கிளம்புவார்கள். ஹே ஹே என மாட்டை விரட்டி கொண்டே, அது என்ன ஊர், அது என்ன பேர், ஊர் பேர் சொல்வார் யார் என யோசித்து கொண்டே வண்டியை விரட்டுகையில் அதிகாலை கடும் ஊசி குளிர் காற்று மூஞ்சில் அறையும். நான் குளிர் என்பவரிடம், ஏன் மூஞ்சில தான் காற்று சில்லுன்னு அடிக்குத, பார்த்து காதை கட்டுங்க என்பார் ராஜாமால் மாணிக்க முதலியாரிடம். ஆட இந்த குளிர்காத்தெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது என்பவரிடம், மூஞ்சி பார்த்து பார்த்து என்கிற ராஜாமலிடம், ஹே அந்த ஊர் பேர் ஞாபகம் வந்துருச்சு என்பார். அட பாரு என்ன பேர் என்கிற மனைவியிடம் காதை கிட்ட கொண்டு வர சொல்லி, மூஞ்சி பார்த்து பார்த்துன்னு சொன்னில்ல அதான் ஞாபகம் வந்துட்டு, மூஞ்சி பார்த்து பார்த்து மூராதா பாத்து என சொல்லி அவரின் காதை கிடிப்பார். மூராதாபாத் என சொல்லி பார்க்கும் ராஜாமல் அதிசயமாய் சொல்வார், மூராதாபாத் மூராதாபாத். பக்கத்து மருமகள் பழனியம்மலிடம் பையன் சண்முகத்திடமும் சொல்வார், எந்த சீமையிலும் இல்லாத பேருன்னு கேட்டான்ல அந்த சீமை பேர் மொராதாபாத் தான் என்றார். மொராதாபாத் என சொல்லி பார்க்கும் பழனியம்மாள் சொல்வார், அட ஆமா அத்த, எந்த சீமையிலும் இல்லாத பேராதான் தெரியுது என மீண்டும் சொல்லி பார்ப்பார். மொராதாபாத் 1917 கல்வெட்டில் மொராதாபாத். எல்லோருக்கும் அவரவர் கிராமம் சொர்க்கம் என்று சொல்வார்கள். அதுவும் அந்த காலை மற்றும் மாலை நேரத்து கிராமங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். நமக்கு கிடைத்த 1917 வருட கல்வெட்டில் மொராதாபாத் என பிரிக்கப்பட்டுள்ளதை காணலாம். மொராதாபாத் பின்னர் மூரார்பாத் எனவும், மூரார்பாத் பின்னர் மூரார்பாது எனவும், தற்போது மூரார்பாது என அரசுகளின் குடிப்பேட்டிலும் மூரார்பாளையம் என நம் மக்களின் வழக்கு சொல் பெயராகவும் இருக்கிறது. சரி, யார் இந்த மாணிக்க முதலியார் ராஜாம்மாள் மற்றும் சண்முக முதலியார் பழனியம்மாள் என பார்ப்போம். ரிஷிவந்தியத்தை பூர்வீகமாக கொண்டவர் மாணிக்க முதலியார். அவரது மனைவி ராஜாம்மாள், அவர்களின் மகன் மற்றும் மருமகள் சண்முக முதலியார் பழனியம்மாள் ஆவார்கள். சண்முக முதலியார் பழனியம்மாள் ஆகியோரின் வாரிசுகள் ஆண்கள் 6 பேர், பெண்கள் 3 பேர். தற்போதைய தேதியில் வயது வாரியாக தரப்பட்டுள்ளது. சுந்தரராஜன் வயது 71. இவர் நடத்துனராக பணியாற்றியவர். நம் 160 கிராமவாசிகளுக்கு ஓரளவு பழக்கமானவர். ஜெயராமன் வயது 69. நம்ம பெட்டிக்கடை அண்ணன். நீண்ட காலம் பெட்டிக்கடை நடத்தியவர்களுக்கு சர்வதேச அளவில் விருது வழங்கினால் அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கு ஒரு விருது நிச்சயம். 1975-80 முதல் பெட்டிக்கடை நடத்தி 2025 50 வருடமாக பெட்டிக்கடை நடத்துகிறார் என்கிற சாதனை படைத்துள்ளார். நம் 160 மைஸ்கிரீனில் மனதில் நின்ற மஞ்சு என்கிற கட்டுரைக்காக இவரை நாம் பேட்டி கொண்டுள்ளோம். நம் கிராமவாசிகள் அத்தனை பேருக்கும் மிக மிக நன்றாக பரிச்சயமானவர். செல்வம் வயது 67. செல்வம் அன்னாரின் உழைப்பு எல்லோருக்கும் மிக நன்றாக தெரியும். தங்கள் குடும்பம் எடுத்து நடத்திய உணவு சாலைக்காக இரவு 8 மணி வாக்கில் கள்ளக்குறிச்சி சென்று மளிகை பொருட்கள் வாங்கிவிட்டு மீண்டும் 10 மணி வாக்கில் மூரார்பாது திரும்புவார். மல்லிகா வயது 65. சண்முகம் முதலியார் அவர்களின் முதல் பெண் வாரிசு. பாலு 63 மற்றும் சக்திவேல் 61 வயது. பாலு அண்ணன் மற்றும் சக்திவேல் அண்ணன் அவ்வளவாக மக்களிடம் நேரடி தொடர்பு இல்லாதவர்கள். ரகோத்தமன் வயது 57. சைக்கிள் ரகோத்தமன் எனலாம். சைக்கிளில் அத்துணைவத்தையும் காட்டுவார். ஹேண்டில் பார் பிடிக்காமல் சைக்கிள் ஓட்டுவது, சைக்கிளே இல்லாமல் சைக்கிள் எப்படி ஓட்டுவது என்பது வரை அத்துணைவத்தையும் காட்டுவார். ரஜினியின் அண்ணாமலை படம் மூலம் சைக்கிள் பிரபலமாவதற்கு முன்பாகவே சைக்கிளை பிரபலமாக ஆக்கியவர் ரகோத்தமன். டீ மாஸ்டர் கூட. கடையின் வடக்கு பக்கம் டீ போடும் இடத்தில் இவரை பெரும்பாலும் காணலாம். சைக்கிளின் பின்னால் கேரியரில் 2 குடம் கட்டி தண்ணீர் கொண்டு வருவார் ரகோத்தமன். இது போன்ற இல்லா நேரங்களில் அண்ணன் செல்வம் அங்கே டீ மாஸ்டராக இருப்பார். விஜயலட்சுமி வயது 55. சண்முகம் முதலியார் அவர்களின் 2ம் பெண் வாரிசு. ஜெயலட்சுமி வயது 53. சண்முகம் முதலியார் அவர்களின் கடைக்குட்டி பெண் வாரிசு. ஜெயலட்சுமி 1972 பிறந்தவர். மூரார்பாதுவில் இட்லி கடை மட்டும் நடத்தி வந்தவர்கள் மெல்ல மெல்ல தேநீர் விடுதியும் ஆரம்பித்தார்கள். ஜெயா தேநீர் விடுதி. 1980களில் மூரார்பாது மட்டுமின்றி நம் பக்கத்து கிராமங்களான பரமநத்தம், பிச்சநத்தம், மேலக்காடு, நெடுமானூர், சோழம்பட்டு, மேலேரி மற்றுமுள்ள பக்கத்து கிராம மக்களிடையேயும் மிக மிக பிரபலம். ஜெயா தேநீர் விடுதியின் முன்பக்கம் சைக்கிள்கள் நிறுத்த ஒரு பெரும் இடம் இருக்கும். பக்கத்து கிராமங்களிலிருந்து சைக்கிளில் வருபவர்கள் சைக்கிளை இங்கு நிறுத்திவிட்டு கள்ளக்குறிச்சி செல்ல பேருந்து பிடிப்பார்கள். மீண்டும் ஜெயா தேநீர் விடுதி வந்து அரசியல் பேசி நேரம் போக்கி டீ குடித்து தன் ஊர் செல்வார்கள். ஜெயா தேநீர் விடுதி மிக மிக பிரபலமாக இருந்த 1980களில் அது ஜெயா தேநீர் விடுதியின் பொற்காலம் எனலாம். நடிகர் டி ராஜேந்திரின் சினிமா பாடல்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களின் அரசியல் பேச்சுகளும் ஒலித்து கொண்டே இருக்கும். ஜெயா தேநீர் விடுதி காலை 6 மணிக்கே பரபரப்பாகிவிடும். இட்லியும் காரச்சட்னியும். 1 ரூபாய்க்கு 20 இட்லியும் நாம் கொண்டு செல்லும் பாத்திரத்தில் மிக மிக தாராளமாக கெட்டி சட்னியும் காரச்சட்னியும் கிடைக்கும் என்கிறார் ஆசிரியர் அப்துல் ரஹீம் கலிஃபுல்லா. எப்போதும் கிடைக்கும் காராபூந்தியும் டீயின் அந்த சுவையும் மறக்க இயலாது என்கிறார்கள். மனதை மயக்கும் மாலை நேர பக்கோடா. மூரார்பதுவில் மாலை நேரம் ஜெயா தேநீர் விடுதியில் ஒரு பெருங்கூட்டம், என்னப்பா வாசனை தான் வருது பக்கோடா வர காணுமே என பக்கோடாவுக்காக காத்திருக்கும். சுற்றுமுற்றும் பார்க்கையில் கூடி நிற்கும் கூட்டம் நமக்கு ஒரு பீதியை கிளப்பும். நேற்று வந்து பக்கோடா இல்லாமல் வெறும் ஆயுடன் போனது போல இன்னைக்கும் ஆயிடக்கூடாது, எப்படியாவது பக்கோடா வாங்கிடணும் என கண்ணாடி போட்ட அந்த பெரிய டப்பா போன்ற குண்டுக்குள் தலையை நீட்டி காத்திருக்க ஒரு பெரிய வாயகன்ற பாத்திரத்தில் மணக்க மணக்க எடுத்து வரும் சூடான மொறு மொறு பக்கோடாவை உள்ளே உள்ள பாத்திரத்தில் கொட்டுவார்கள். அண்ணா அண்ணா ஒரே ஒரு பாக்கெட்டுண்ணே ஒரு கையலகத்திற்கும் அதிகமான அளவுள்ள பேப்பரில் ஒரு கையளவுக்கும் மேல் அள்ளி முக்கோண வடிவில் சுற்றி செல்வம் அன்னார் நீளும் கைகளுக்கெல்லாம் தருவார். விலை 25 பைசா தான் அப்போது. அண்ணே ஒரே ஒரு பாக்கெட்டுண்ணே பக்கோடா பேப்பரில் சுற்றப்பட்டு காலி ஆகி கொண்டே இறக்கியில் நம்ம கைக்கு மட்டும் கிடைக்காது. அண்ணே ஒரே ஒரு பாக்கெட்டுண்ணே, நான் நேத்தும் வந்தேன் அண்ணே, கிடைக்கலண்ணே அண்ணே, ஒரே ஒரு பாக்கெட்டுண்ணே என கேட்டுக்கொண்டே இருப்போம். ஒரு வழியாக நாம் நீட்டிய கையில் உள்ள காலனாவை வாங்கி கொண்டு அதே வேகத்தில் ஒரு கையகத்திற்கும் அதிகமான அளவுள்ள பேப்பரில் ஒரு கையளவுக்கும் மேல் தாராளமாக அள்ளி முக்கோண வடிவில் சுற்றி செல்வம் அன்னார் தருவார். அத்தாடி நான் பகோடா வாங்கிட்டேன்ல என மனசெல்லாம் பூரிப்பு அடையும். அன்றைய மூரார் பாத் இன்று மூரார் பாதுவாக மூரார் பாளையமாக எவ்வளவோ மாறிவிட்டது. மருத்துவமனை, பல்பொருள் அங்காடிகள், வாரச்சந்தை, கைபேசி கடைகள், பேக்கரி என்கிற அடிமனைகளின் கூடங்கள் வந்தாலும் ஜெயா தேநீர் விடுதியின் தேநீரும் 25 பைசாவுக்கு வாங்கிய பக்கோடாவின் சுவையும் இன்றும் நாக்கில் நிற்கிறது. 1970களில் கோலோச்சிய தியா தேநீர் விடுதி இன்று இல்லை. ஆனால் அந்த இட்லிகளும் சட்னியும் தேநீர் பக்கோடாவின் சுவையும் என்றும் மறக்க இயலாதவை. வி மிஸ் யூ ஜெயா தேநீர் விடுதி. மூரார்பது அட்மின் மைஸ்கிரீன்.